புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் பொறுமை என்னும் புத்தக மதிப்புரை பகுதி 49 பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்விலே கேட்க இருப்பது வே இறையன்பு ஈயாப்பா அவர்கள் எழுதிய பொறுமை என்ற நூலின் மதிப்புரை. 22 பக்கங்கள் கொண்ட நூலினை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் 2017 வெளியிட்டுள்ளது. நூலின் விலை 40 ரூபாய். பொறுமையே முதிர்ச்சியின் அடையாளம். நரைத்தவர்களும் நரையை மறைத்தவர்களும் பொறுமைசாலிகள் என்று போற்ற முடியாது. எந்த நிகழ்வையும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவின் அகல நீளங்களை கொண்டு அளந்து நிதானமாக முடிவெடுத்து அதில் உறுதியாகவும் இருந்து செயல்படுத்தி காட்டும் வீரர்களே பொறுமைசாலிகள். அவர்கள் பிரச்சனையின் ஒரு பரிணாமத்தை மட்டும் வைத்து அவசரப்பட்டு எகிரி குதிக்காமல் அனைத்து தரப்பிலும் சிந்தித்து எதிரியின் வக்கீலாகவும் இருந்து வாதியின் வழக்கறிஞராகவும் திகழ்ந்து தீர்ப்பை வழங்கும் திறன் பெற்றவர்கள். மனிதன் தன் பொறுமையாலேயே உயரிய இடத்தை அடைந்தான். அவன் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து இயற்கையை புரிந்து கொண்டு நடக்க தொடங்கியதால் தான் அவனால் பல இடர்பாடுகளை வெல்ல முடிந்தது. விலங்குகளுக்கு பொறுமை கிடையாது. வளர்ப்பு நாய் நாம் தின்பண்டப்பியை திறக்கும் முன்பே உண்ணங்கால் நமது முகத்தில் படுமளவு குதித்து குறைக்கும். பந்தியில் அமர்ந்ததும் முதல் பதார்த்தம் பரிமாறிய உடனேயே அதை சாப்பிட தொடங்குவார்கள் சிலர். அடுத்த பதார்த்தம் வரும்போது இலை காலியாக இருக்கும். குழந்தைகள் கேட்ட பொருள் உடனே கிடைக்க வேண்டும் என்று அடம்பிடித்து அழுது தீர்ப்பார்கள். தாங்கள் நினைத்த பொருள்கள் உடனடியாக வேண்டும் என அழுகின்ற அத்தனை பேருமே குழந்தைத்தனம் கொண்டவர்கள். மனிதனிடம் பொறுமையின்மை இயல்பாக இருப்பதற்கு காரணம் அவன் வயது வந்தவனாக மாற மறுப்பதுதான். வளர்ச்சி அடைந்த கொரில்லா குட்டி குரங்கை போல நடந்து கொள்ளாது. ஆனால் வளர்ச்சி அடைந்த மனிதன் குழந்தைத்தனத்தை முற்றிலுமாக உதிர்ப்பதில்லை. அவனிடம் அது ஒளிந்து கொண்டு இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் எட்டி பார்க்கும். அதை போல குட்டி போட்ட பிறகும் நாய் குட்டியைப் போலவே நடந்து கொண்டு மனிதனிடம் விளையாடும். அதனால்தான் நாய் மனிதனுக்கு மிகவும் பிடித்த விலங்காக விளங்குகின்றது. மனிதன் பொறுமையுடன் இருப்பதற்கு சிரமமாக இருப்பதற்கு அதுதான் காரணம். பொறுமை குறிப்பிட்ட செயல்களில் மாத்திரம் இருப்பதை பார்க்கலாம். சிலர் சாப்பிடும்போது அசாத்திய பொறுமையுடன் இருப்பார்கள். அணுகுண்டு விழுந்தாலும் அசைய மாட்டார்கள். சிலர் திரைப்படம் பார்க்கும்போது திருட்டு நடந்தாலும் தெரியாது. இவற்றையெல்லாம் பொறுமை என்று போன்றிட முடியாது. ஒரு பூனை பள்ளியை பிடிக்கும்போது புலி மானை வேட்டையாடும் போதும் எவ்வளவு பொறுமையை காலடி சத்தம் கூட காதுகளில் விழாதவர் நடந்து வருகிறது என்பதை பார்க்கலாம். தனக்கு விருப்பமானதில் தன்னை இழப்பது பொறுமை அல்ல, அது தொலைந்து போவது. பொறுமை என்பது அனைத்து செயல்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து மனிதர்களிடமும் அனுசரிக்கப்படுகின்ற அர்ப்பணிப்பு உணர்வு. சிலர் அலுவலகத்தில் சாதுவாகவும் வீட்டில் துர்வாசாராகவும் இருப்பார்கள். அலுவலகத்தில் கடைபிடிக்கும் பொறுமைக்கும் சேர்த்து வீட்டில் எரிந்து விடுவார்கள். சிலர் மேலிடத்தில் மென்மையாகவும் பணியாளர்களிடம் எரிமலையாகவும் நடந்து கொள்வார்கள். அடுத்தவர் காலில் விழுபவர்களே மற்றவர்கள் தங்கள் காலில் விழுவதை ரசிக்கும் தன்மையுடையவர்கள். இப்படி தேர்ந்தெடுத்த இடங்களில் தேன் வழியே பேசுகிறவர்களை பொறுமைசாலிகள் என்று அறிவிக்க முடியாது. ஈடுபாடு, செம்மை, ஆக்கப்பூர்வம் போன்ற அனைத்து நடியிலும் பொறுமை உண்டு. புலன்களை தாண்டி பசியை மறந்து தூக்கத்தை துறந்து தாகத்தை தவிர்த்து ஒரு நிகழ்வில் முழு கவனம் செலுத்த அசாத்திய பொறுமை அவசியமாகிறது. ஈடுபாடு முழுமையாக இருந்தால் முதல் சுற்றிலேயே வெற்றி உழைகிறது. எந்த கலையிலும் தலைசிறந்து விளங்குபவர்களும் சாதாரண கலைஞர்களுக்கும் வேறுபாடு அவர்கள் எவ்வளவு நேர்த்தியுடன் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. அந்த செம்மையை அடைய பொறுமை தேவை. பல மணி நேர பயிற்சியில்தான் மூங்கில் புல்லாங்குழலாக முடியும். தோல் கருவி பெரியாக முடியும். நார் துரியாக இயலும். அளிப்பதற்கு பொறுமை அதிகம் தேவையில்லை. 2 நாட்களில் இடித்து தரப்படும் என மாநகர் முழுவதும் விளம்பரங்கள் இருக்கின்றன. 2 நாட்களில் கட்டித்தரப்படும் என எங்கேயும் பலகைகள் காணோம். ஆக்குவது அரிது, நீக்குவது எளிது. செய்வது அரிது, சேதப்படுத்துவது எளிது. படைப்பது அரிது, உடைப்பது எளிது. அறிவாளிகள் அனைவரையும் உற்று கவனித்தால் அவர்களிடையே இருக்கும் வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமை ஒன்றை உணரலாம். அவர்கள் அசாத்திய பொறுமைசாலிகள். அவர்கள் அவசரப்பட்டிருந்தால் விளக்குகளோ விமானமோ கப்பலோ கணினியோ கிடைத்திருக்க முடியாது. அவர்கள் காத்திருந்தார்கள் நம்பிக்கையுடன். அவர்கள் அத்தனை பேரும் கவனிப்பதிலும் உற்று நோக்குவதிலும் பல நாட்களை பொறுமையுடன் பயன்படுத்தி தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் இருந்தனர். கவனிப்பதற்கும் கிரகிப்பதற்கும் மட்டுமல்ல, ஆய்வதற்கும் அலசுவதற்கும் பொறுமை தேவை. பொறுமை இருப்பவர்களிடம் பேசுவதை தான் அனைவரும் விரும்புகின்றனர். மற்றவர்கள் பேசி முடிப்பதற்குள் பேச முந்தும் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். தன்னை பற்றிய சுயபுராணம் பாடுமியவர்கள் நட்பு வட்டத்தில் சிலாகிக்கப்படுவதில்லை. தன்னையும் மனம் முழுவதும் நிறைத்து கொண்டிருக்கும் மனநோயாளிகளிடம் எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். உரையாடல்கள் தானே ஆதிக்கம் செய்பவர்களை ஆணவம் பிடித்தவர் என்றே வாழ்வியல் அகராதி வழங்குகிறது. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் பெருந்தன்மையும் தவறுகளை மறக்கும் தாராள குணமும் பொறுமை இருப்பவர்களுக்கே பொருந்தி வருகிறது. சில நேரங்களில் பொறுமையுடன் கேட்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். பகிர்ந்து கொள்ளும் போது துயரம் குறைவது. அதனால்தான் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி கண்ணீர் மல்க கூறும்போது காது கொடுத்து கேட்டாலே அதில் பாதி வருத்தம் தீரும். அவர்கள் ஊருக்கு பயணம் சென்று நேரில் பார்த்தாலே மீதி கவலையும் மறையும். மக்கள் குறைதீர்ப்பு என்பது மனவியல் வல்லுநர்களின் பணி போன்றது. விடுதியில் பகடி செய்யும் போது பொறுமையுடன் சகித்து கொள்ளும் மாணவர்கள் அனுசரணையாக இருக்கும் மூத்தோரிடம்தான் அழுவார்கள். கண்ணீர் கண்களை மட்டுமல்ல கவலையையும் கழுவுகின்ற சாதனம். பெண்கள் வளர்ப்பாலும் உடலியல் ரீதியாகவும் பரிணாம வளர்ச்சியாலும் பொறுமை குணம் அமையப்பெற்றவர்கள். அதனால் பொறுமைக்கு உதாரணமாக அவர்களே ஆக்கப்படுகிறார்கள். நீரை குடித்தாலும் பொறுக்கும் நதியையும், மண்ணை வெட்டினாலும் வேரூடும் பூமியையும், கடலை கடந்தாலும் தாங்கும் கப்பலையும் பெண்பாலிலேயே அழைக்கிறார்கள். பெண்கள் தாய்மை என்னும் மிகப்பெரிய உபாதையை பொறுத்து கொள்ளும் பொருட்டுதான் சின்ன வயதிலிருந்தே பொறுமை அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு நம் பொறுமையின்மையே காரணம். ஒரு நொடியை சேமிக்க ஆயிலை தாரை வார்க்கும் தருணம்தான் விபத்து. கொஞ்சம் பொறுமை கடைபிடித்திருந்தால், பின்னால் வருகிற வாகனத்தை வழிவிட்டிருந்தால், முன்னே செல்லும் வாகனத்தை மோசமான வளைவில் முந்த முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். பல பெற்றோர்களின் கனவு கசங்கியிருக்காதே, பல மாணவர்களின் ஏக்கங்கள் எரிந்திருக்காதே, பல சகோதரர்களின் எதிர்பார்ப்புகள் நசுங்கியிருக்காதே. இயல்பாக அடங்க வேண்டிய உயிர் குருதி கொப்பளிக்க கழுத்து கத்தரிக்கப்பட்டு பலியாகியிருக்காதே. ஊனமுற்று வாழ்நாள் முழுவதும் வடுக்களோடு வாழும் இதயங்கள் இருந்திருக்காதே. நகர்ப்புறத்தில் நடுத்தர குடும்பத்தில் பெற்றோர் குழந்தைகள் 6 அடிக்கு மேல் வளர வேண்டுமென கொடுக்கும் அதிக கலோரி நிறைந்த உணவும் கொழுப்பு சத்து நிறைந்த நொறுக்கு தீனியும் தருகின்ற உபரி சக்தி அவர்கள் ஒரே இடத்தில் உட்காராமல் செய்துவிடுகிறது. பெற்றோர் அவர்களை கட்டாயப்படுத்தி விளையாட்டு வகுப்புகளில் சேர்க்கிறார்கள். ஆனால் அது கிராமத்தில் அறுவடையான வயலில் விளையாடுகின்ற கால்பந்தாட்டம் போன்ற சுதந்திரத்தை அளிப்பதில்லை. மரத்தின் மீது ஏறி விளையாடுகின்ற கண்ணாமூச்சி போல களிப்பு தருவதில்லை. பெரிய விளையாட்டு வீரனாகி கோப்பை கொண்டு வர வேண்டும் என்ற பெற்றோரின் கனவுகளில் விளையாட்டு கூட கண்டனத்துக்குரிய உள்ளாகிறது. குழந்தைகளுக்கு வீட்டில் எந்த பணியும் ஒதுக்கப்படாமல் இருப்பதும் நடுத்தர குடும்பங்களில் பொறுமையின்மையை பொதித்து விடுகிறது. முன்பெல்லாம் மாவாட்டுவதும் நீர் இறைப்பதும் துணி துவைப்பதும் செடிகளுக்கு நீர் வார்ப்பதும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அது மிகுந்த நிதானத்தையும் ஈடுபாட்டையும் அக்கறையையும் ஏற்படுத்தி வாழ்வியல் சிரமங்களை புரிந்து கொள்ளவும் உதவியது. அது ஒரு வகையில் பணத்தின் அருமையை பற்றி பாடம் படிக்கவும் உதவியது. ஞாயிறன்று சைக்கிளை துடைப்பது, புத்தகம் அருகில் புத்தகங்களை அடுக்கி வைப்பது, மாதம் ஒரு முறை செய்தித்தாள்களை பழைய பேப்பர் கடைக்கு சுமைந்து செல்வது, மளிகை சாமான்கள் வாங்கி வருவது, கணிதத்தை மறைமுகமாக சொல்லிக் கொடுத்ததோடு வாழ்வியலையும் புரிய வைத்தது. நெய் என்ன விலை என தெரிந்த பிள்ளை அடிக்கடி அதை ஊற்ற கேட்டு அடம்பிடிக்காது. பொறுமை காத்தவர்கள் சக்கரவர்த்திகளாக உயர்ந்திருக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை அமைத்திருக்கிறார்கள். தகுந்த தருணம் வரும் வரை, உரிய நேரம் வரும் வரை காத்திருப்பவர்களால் தான் வெற்றிகளை அடைய முடிகிறது. அவசரத்தால் மகுடங்கள் பறிபோன மன்னர்கள் உண்டு. குளிர்காலத்தில் படையெடுப்பை தவிர்த்திருந்தால் உலக வரலாறு மாறியிருக்கலாம். ஆனால் அதிகார ஆணவமும் ஆதிக்க ஆசையும் அவர்கள் சித்தத்தில் நஞ்சை செலுத்தி அவசரத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்திவிட்டன. பலருடைய அறிவுரைகளை கேட்க முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை. சிறந்த ஆட்சியாளர்கள் அனைவருடைய ஆலோசனை கேட்க அவகாசம் தருகிறார்கள். எதிர்கருத்துக்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அனைத்து கோணங்களையும் பரிசீலித்து பொறுமையுடன் அவற்றின் தராதரத்தை தராசில் வைத்து எடை போடுகிறார்கள். பொறுமை வேறு, முடிவுகளை தள்ளி போடுவது வேறு. பிரச்சனைகள் தாங்களாகவே அடங்கட்டும் என முடிவெடுக்காமல் இருப்பதையே முடிவாக வைத்திருக்கும் சிலர் உண்டு. இந்த உத்தி காகம் உட்கார பணம் பழம் விழுவது போல அபூர்வமாக நிகழ்வது, அன்றாட முகிழ்ப்பது அல்ல. பொறுமையும் சோம்பலையும் குழப்பிக் கொள்பவர்கள் உண்டு. தாங்கள் சோம்பேறிகளாக இருப்பதை நிதானமாக இருப்பதாக நினைத்து பெருமைப்படுவார்கள். அவர்கள் எதையுமே செய்ய விரும்பாத வெற்று மனிதர்கள், மற்றவர்களுக்கோ வேடிக்கை மனிதர்கள். காலையில் செய்ய வேண்டியதை மதியத்திற்கு தான் தொடங்குவார்கள். மேஜையில் கோப்புகள் அடுக்கப்பட்டிருக்கும், அவர்களின் அழுக்கு கூடைகள் நிரம்பியிருக்கும். அவர்கள் முடிவெடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல, முகம் கழுவவும் உதவிக்கு ஆள் தேடுவார்கள். கால் மீது கால் போடக்கூட கஷ்டப்பட்டு ஆள் தேடி அலைவார்கள். தூக்கத்தில் தான் துக்கமில்லாமல் இருப்பார்கள். ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரையும் விரட்டிவிட்டதாக கருவப்படுவார்கள். பொறுமையாக கோப்புகளை கையாளுவதாக சொல்லி பணியாளர்கள் பழம் விழாதா என இயங்கும்படி செய்வார்கள். எந்த அரசு வந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் நாட்காட்டிக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை கடிகாரத்திற்கு தருவதில்லை. அதைப் போலவே தெளிவின்மை வேறு, பொறுமை வேறு. பலருடைய பொறுமை தெளிவின்மை போட்டுக்கொள்ளும் முகமூடியாக இருக்கும். மூளை இருக்க வேண்டிய இடம் காலியாக இருப்பதால் இவர்கள் பொறுமையை கடைபிடிப்பவர்கள். இவர்களுடைய குழப்பம் மேலும் கீழும் பரவி அனைவரையும் மந்தமடைய செய்யும். எது உடனடியாக செய்ய வேண்டியது, எது முக்கியமானது, எது பொறுமையாக செய்யப்பட வேண்டியது, எதை தீவிரமாக பரிசீலித்து செய்ய வேண்டும், எதை ஆலோசித்து செய்ய வேண்டும், எதை பழைய ஆவணங்களை படித்த பிறகு செய்ய வேண்டும், எதை சட்ட வல்லுநர்களுடன் பேசிய பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த கோப்பை வந்த வேகத்தில் பந்தை போல திருப்பி அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் வகைப்படுத்துபவனே வல்லவனாகிறான். வாழ்வில் முக்கியமான காலகட்டத்தில் கூட பொறுமையுடன் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். தேர்வு அறையில் 3 மணி நேரம் பொறுமையுடன் அமர்ந்திருக்க கூட ஆயாசப்பட்டு விரைவில் எழுதி முடித்துவிட்டு வெளியே வந்த பின்பு இதை எழுதியிருக்கலாமே, அதை எழுதியிருக்கலாமே என்று எண்ணி இயங்குபவர்கள் உண்டு. ஆள் மனதில் இருக்கும் தகவல்கள் மேல் மனதிற்கு வருவதற்கு கூட அவர்கள் அவகாசம் தருவதில்லை. படித்து பார்க்காமல், இங்கேனும் தெரியாமல் எழுதியிருக்கும் தவறுகளை திருத்தாமல், வினா எண்களை சரிபார்க்காமல், அவசர கொடுக்கையாக எழுதி முடித்து விடைத்தாள்களை நீட்டி முதலில் வெளியே வருகிறவர்கள் உண்டு. முதல் மதிப்பெண் பெறுபவர்களுக்கு பதக்கங்கள் தரப்படுகின்றனவே தவிர முதலில் வெளியே வருபவர்களுக்கே எந்த பரிசும் அளிக்கப்படுவதாக தெரியவில்லை. சிலருடன் சாப்பிட சென்றால் அது சடங்கு, சிலருடன் அது ஒரு சங்கடம். சபித்து கொண்டே சாப்பிடுவார்கள். இதெல்லாம் இட்லியா? இட்லிக்கெல்லாம் கோவைதான், தோசைக்கெல்லாம் மதுரை தான், சாம்பார் மண் மாதிரி இருக்கு, இட்லி கல் மாதிரி இருக்கிறது, இது என்ன கட்டட ஒப்பந்தக்காரர் விடுதியா, இங்கெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா என்று வசைப்பாடிக்கொண்டே இன்னும் 4 உணவு வகைகளை உள்ளே தள்ளுவார்கள். நமக்குத்தான் அவர்கள் வர்ணனைகளிலே வயிறு கலங்கும், கல்லீரல் கல்லாகும். மேஜை காலியாகும் வரை சிலருக்கு காத்திருக்கும் பொறுமை இருக்காது. அவர்கள் சாப்பிடுகிறவர்களை பார்க்கும் பார்வையும் அவர்கள் சீக்கிரம் இழவில்லையே என தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொள்ளும் தன்மையும், அவர்கள் விரைவில் முடித்து விடுவார்கள் என உறக்கச் சொல்லும் ஆருடமும், அவர்கள் தயிர் சாதத்திற்கு வந்ததுமே அவர்கள் இருக்கையை தீவிரவாதிகள் போல சூழ்ந்து கொள்ளும் அவசரமும் சாப்பிடுபவர்களை நெறிய வைக்கும். பொறுமை வேறு, மெத்தனம் வேறு. அடுத்தவர்கள் உணர்வுக்கு மரியாதை இல்லாமல் இருப்பது மெத்தனம். எது நடந்தாலும் பதற்றப்பட வேண்டியதற்கு பதற்றப்படுவதும் பயப்படுவதும் அவசியம். பதற்றம் சிறிதளவு இருப்பவர்களே பல சாதனைகளை அடைகிறார்கள். கேட்ட கேள்விக்கு கூட பொறுப்பாக பதில் சொல்லாத மெத்தனம் சிலரிடம் இருக்கும். மெத்த படித்தவர்கள் மெத்தனத்துடன் இருப்பதில்லை. குறை கூடங்களே கும்மாளமிட்டு கூத்தாடிக்கின்றன. உதட்டை துறந்தால் 1000 முத்துக்கள் ஒரேடியாக உதிர்வது போல வாழாவிருப்பவர்கள் சிலர். எந்த சூழல்களுக்காகவும் தாங்கள் நடையையும் உடையையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சாவு விட்டிலும் அவர்கள் சிற்றுண்டி சாப்பிடாவிட்டால் என்னால் முடியாது என்று அதிசய பிறவி போல அலட்டிக் கொள்வார்கள். இப்படி மெத்தனம் கொண்டவர்கள்தான் பளிங்கு போல இருக்கும் சாலைகளில் எச்சிலை துப்பி அசிங்கப்படுத்துவார்கள். தோன்றிய இடங்களிலெல்லாம் சிறுநீர் கழித்து தங்கள் எல்லையை அறுதியிடுகிறார்கள். கம்பங்கள் இல்லாத இடத்திலும் காலை தூக்குபவர்களாக சில மனிதர்களே இருக்கின்றார்கள். இவர்களால் பொது இடங்களில் கால் வைக்க முடியாத அளவு கந்தலாகிவிடுகிறது. புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலியாளர்களுக்கு இதுவரை நூலின்றி அமையாத உலக என்ற நிகழ்விலே புத்தக மதிப்புரையை கேட்டீர்கள். தங்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் பொறுமை என்னும் புத்தக மதிப்புரை பகுதி 49 பல தகவல்களை நமக்கு வழங்கினார். இது போன்ற அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.